கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் இரண்டு கட்டளை சட்டங்களின் கீழான விவாதத்தின் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்று நாடு முழுவதும் தபால் திணைக்கள ஊழியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட தபால் நிலையங்களுக்கூடான உதவிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் தங்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 நாட்களை கடந்து இந்த தபால் ஊழியர்களுடைய போராட்டம் இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாதாந்த உதவி பணத்தை பெறுகின்ற ஏழை மக்கள், 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாதாந்த உதவி பணத்தை பெறுகின்றவர்கள் தங்களுடைய அருகிலே உள்ள தபால் நிலையங்களுக்கு சென்று தாங்கள் போய் வந்த போக்குவரத்து செலவுகளோடையே திரும்பி வர வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக மோசமான ஒரு காரியமாகும். ஏன் இவ்வளவு அத்தியாவசியமான மக்களுடைய முன்னால் இருக்கின்ற ஒரு தபால் சேவைகளை இந்த நாட்டிலே சரியாக மேற்கொள்ளப்பட முடியாமல் இருப்பதும், அதற்கு ஒரு முடிவை அந்த அமைச்சு எட்டப்படாமல் இருப்பதும் ஒரு பாரதூரமான நிகழ்வாகும். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வாழுகின்ற ஏழை மக்கள் யுத்தத்தை சந்தித்தவர்கள். அவர்களிலே பெரும்பாலானவர்கள் குடும்பங்களிலே அங்கத்தவர்களை இழந்த நிலையிலே காணப்படுகிறார்கள். அவ்வாறானவர்களுடைய அங்கத்துவ நிலைகளில் இருந்து கூட அவர்கள் அன்றாடம் இந்த மானிய உதவிகள் மாதாந்த உதவிகளை நம்பியே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். அந்த மாதாந்த உதவியை கூட வழங்க முடியாமல் பல தபாலகங்கள் தங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தினூடாக அந்த ஏழை மக்களுடைய வாழ்க்கையிலே மண்ணள்ளி போட்ட நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு இறைமையுள்ள அரசாங்கம், இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக வழி போராட்டம் நடைபெறுகிறது, தங்களுடைய நீதியான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து போராடியிருந்தால் அதனை சம்பந்தப்பட்ட அமைச்சு அதிகாரிகள் நேரடியாக பேசி அவர்களுடைய அந்த பிரச்சனையை தீர்த்திருக்க வேண்டும். இன்று 12 நாட்களை கடந்து 13வது நாளிலே இந்த போராட்டம் நடைபெறுகின்றதென்றால் கிட்டத்தட்ட அரை மாதங்கள் அந்த தபாலகங்களுக்கூடாக பெற வேண்டிய உதவிகளை அந்த மக்கள் பெறவில்லை. எத்தனையோ தபால்கள் நாட்டினுடைய பல பாகங்களிலே சென்றடைய வேண்டிய தபால் பொதிகள் தேங்கி போய் கிடக்கின்றன. மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இந்த தபாலகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த சபையின் ஊடாக நான் முன்வைப்பது மிக முக்கியமாக அத்தியாவசியமான இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த தபால் திணைக்கள போராட்டத்திற்கு உரிய அமைச்சு உடன் தீர்வை காண வேண்டும். இதில் இன்னமொரு விடயம், இன்று நாட்டிலே பல்வேறுபட்ட மக்களிடம் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக இன்று கிட்டத்தட்ட 500வது நாட்களை எட்டுகின்ற வகையிலே கிளிநொச்சியிலும் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் திருவோணமலையிலும் வவுனியாவிலும் அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இதிலே ஒரு தொகுதியினர் தொடர்ந்தும் அந்த போராட்டங்களில் ஈடுபட்ட தாய்மார்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது, 1000கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை நாட்டிலுடைய மக்களுக்கான பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் இன்னும் மேற்கொள்ளவில்லை. 500வது நாள் என்பது சாதாரணமானதல்ல. 2.5 வருடங்களை கடந்து ஒரு மக்கள் குழுமம் இழந்து போன தன் உறவுகளுக்காக இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட அம்னஸ்டி இன்டர்நேஷனல், உலகத்தில் இருக்கின்ற இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நிறுவனம் சொல்கிறது, இலங்கை இன்னும் தன்னுடைய கடப்பாடுகளை, இந்த போர்க்குற்றங்கள் இன அழிப்பு தொடர்பான கடப்பாடுகளை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற செய்தியை இந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது. மேற்படியாக நாங்கள் பார்க்கிற பொழுதும் உண்மை அதுதான், இலங்கை இன்னும் ஒரு சரியான நேர்த்தியான நேர்மையான ஒரு பாதைக்குள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விடயங்களை கையாள்வதற்கு ஒரு வழியிலே வரவில்லை என்பதைத்தான் இந்த கடந்த நாட்கள் வெளிப்படுத்துகின்றன. ஜனாதிபதி ஒரு புறத்திலே நான் இராணுவ வீரர்களை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பிரதமர் இன்னொரு கருத்தை சொல்லுகின்றார். நாட்டிலே இருக்கின்ற ஏனைய அமைச்சர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். ஆனால் இழந்தவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்றும் அகதிகளாக அவர்கள் அவதிப்பட்ட நிலையிலே அந்த தகர கொட்டகைகளுக்கு கீழே தங்களுடைய போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆடி மாதத்துக்கான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஆனி மாதம் ஆடி மாதத்துக்கான அவர்களுடைய அந்த குழுமம் கூடுகின்ற நாட்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து மனித உரிமைகளை நேசிக்கின்ற அமைப்புகள், மனித உரிமைகளுக்காக பேசுகின்றவர்கள் ஜெனீவாவிலே இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவிலே கூடியிருக்கிறார்கள். இலங்கையிலிருந்தும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குழுவைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய மனக்குமுறல்களை, உண்மைகளை வெளிப்படுத்துவதற்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே 351 பேருடைய பெயர் பட்டியல்களும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய பல இணையதளங்கள், பத்திரிகைகளிலே பார்க்கிற பொழுது இளம்பருதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு, 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை, மனைவி உட்பட, தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையின் பிரச்சார பகுதிக்கு பொறுப்பாக இருந்த இளம்பருதி அவர்கள் குடும்பத்தோடு சரணடைந்த படம் வெளியிலே வந்திருக்கிறது. இதனை விட விடுதலை புலிகளுடைய ஊடக பேச்சாளராக இருந்த இராணுவ பேச்சாளர் இளந்திரையன் மற்றும் விடுதலை புலிகளுடைய வரலாற்றுத்துறை பொறுப்பாளராக இருந்த ஜோகரட்னம் ஜோகி உட்பட பல பேருடைய பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல தளபதிகள், சரணடைந்தவர்கள் இவர்களுடைய பெயர் பட்டியல்கள் இன்றைய தினம் பல ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே இவை ஏதுமே நடக்காத மாதிரியான ஒரு தோரணையில் அல்லது மழுங்கடிக்கப்பட்ட வகையில்தான் இந்த நாட்டிலே இந்த செய்திகள் பார்க்கப்படுகின்றன. ஒரு இலங்கை என்கிற நாட்டுக்குள்ளே தமிழர்கள் என்கிற இனம் 2008-2009 மிக கொடூரமான முறையில் உலக நாகரிகம் வெட்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு முள்ளிவாய்க்கால் பகுதியிலே அவர்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியால் இருந்தார்கள். பல குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இன்றும் ஆனந்த சுதாகரனுடைய பிள்ளைகள் தந்தையினுடைய வருகைக்காக காத்திருக்கிற பொழுதே ஜனாதிபதி கிளிநொச்சிக்கு வந்தார். அவரை விடுதலை செய்ய முடியாதென்றே சொல்லிவிட்டு செல்லுகிறார். 4000 குழந்தைகளுக்கு விழா எடுக்க வந்த ஜனாதிபதி அந்த 4 வயசு பிஞ்சு பாலகர்களுடைய மனங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிங்கள தலைவர்களாக, பௌத்த மேலாதிக்க எண்ணங்களோடும் மகாவம்ச சிந்தனைகளோடும் இருக்கிற தலைவர்களாகவே தங்களை அடையாளப்படுத்துகின்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் நீதியும் நியாயமும் சரியான பாதையும் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகிறது? நீதி யாருக்கு கிடைக்கப் போகிறது? நீதிக்காக போராடுகிற மக்களுக்கு இன்னும் சரியான விடை இல்லை. அவ்வாறானால் இந்த நாட்டினுடைய முடிவு பாதை எங்கே அமையும்? தயவு செய்து கௌரவ தலைமை தாங்கும் குழுக்களின் தவிசாளர்களே, இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களுடைய கண்ணீரும் இந்த நாட்டிலே உண்மையான பிரச்சனைக்கு முகம் கொடுத்து தங்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களோடும் ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனைக்கான தீர்வோடும் எதிர்பார்த்திருக்கிற தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை சிதைப்பதில்தான் கூடிய கவனம் செலுத்தப்படுகிறது. அண்மைய நாட்களில் கூட எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் கூடி ஆராய்ந்திருந்தோம். இந்த வடக்கு பகுதிகளிலும் கிழக்கு பகுதிகளிலும் திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்படுகிற நில அபகரிப்புகள், குறிப்பாக மகாவலி எல்வலயம் என்ற பெயரிலே முல்லைத்தீவு மற்றும் பவுனியா வடக்கு பகுதிகளிலே இந்த நில அபகரிப்பு செயல்பாடுகள் மிக துரிதமாக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இரண்டமடுவினுடைய தெற்கு பகுதியிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்களால் 4000 இராணுவ குடும்பங்களை குடியிருத்துவதற்கான ஒரு குடியேற்ற திட்டம் ஒன்று இந்த இராணுவ இரண்டமடு குளத்தினுடைய தெற்கு பகுதியிலே மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது சீனா நாட்டினுடைய பொறுத்து வீடுகளுக்கு ஊடாக அந்த இடத்திலே வீடுகள் அமைக்கப்பட்டதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்த்ததமையினாலும், பல்வேறுபட்ட வகைகளிலே அதற்குரிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டமையினாலும், சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக அந்த விடயம், குடியேற்ற திட்ட விடயம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இதே கூட்டரசாங்கத்தில் நல்லிணக்கம் பேசிக்கொண்டிருக்கிற அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் மைத்ரிபால சிறிசேன அவர்களும் இணைந்துதான் திரும்ப மீண்டும் அந்த 4000 இராணுவ குடும்பங்களை இருத்தி தமிழர்களுடைய செறிவை குறைக்கும் வகையில் அவர்கள் வாழுகின்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே அவர்களை இரண்டாந்தர பிரஜைகளாக மாற்றுகின்ற நடவடிக்கையை இந்த அரசாங்கம் மிக கச்சிதமாக மேற்கொள்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. வவுனியா வடக்கினுடைய பகுதிகளிலே பெரும்பகுதி சிங்களமயப்படுத்தப்படுகிறது. அல்லது எங்களோடு தமிழ் பேசுகின்ற சகோதரர்களாக குறிப்பிடுகின்ற முஸ்லீம் மக்களை வலுக்கட்டாயமாக மன்னாரிலும் வவுனியாவிலும் குடியேற்றுகின்ற முயற்சிகளுக்கு அரசாங்கம் தூவமிடுகின்றது. அதேபோலதான் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய எல்வலயம் என்ற பகுதிகளை குறிப்பிட்டு வெளியோயா என்கின்ற ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவை உருவாக்கி அதனூடாகவும் பல வேலைத்திட்டங்களை அரசாங்கம் மேற்கொள்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சொந்தமான நிலங்கள்
வவுனியா மாவட்டத்துக்கு சொந்தமான நிலங்களை அனுராதபுரம் மாவட்ட ஆளுகைக்குள்ளும் பொலனறுவை மாவட்ட ஆளுகைக்குள்ளும் கொண்டு வந்து இந்த மாவட்டங்களுக்கே தெரியாமல் குளங்களை அபிவிருத்தி செய்தல், அந்த இடங்களில் உள்ள தமிழர்களுடைய வயல் நிலங்களை அபகரித்தல் போன்ற செயல்பாடுகளை அரசாங்கம் செய்து வருகிறது. இது வெளிப்படையாக பார்த்தால் 1940களிலிருந்து இந்த நாட்டிலே தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களை அவர்களுடைய இனப்பெரம்பலை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற திட்டமிட்ட நடவடிக்கையினுடைய ஒரு இன சுத்திகரிப்பு நடவடிக்கையினுடைய ஒரு வடிவத்தை எங்களால் பார்க்க முடிகிறது. 1960கள் வரை அம்பாறை மாவட்டத்திலே ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கவில்லை. அங்கிருந்த மக்களுடைய தொகை அவ்வளவு. ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பாருங்கள், அங்கே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வருவது கூட மிக கடினமாக இருக்கிறது. காரணம், அங்கே இருந்த தமிழர்கள் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் அங்கிருந்து படிப்படியாக இடம்பெயர வைக்கப்பட்டார்கள். இதே போலதான் முல்லைத்தீவு மாவட்டமும் இன்று சூறையாடப்படுகிறது, வவுனியா மாவட்டமும் சூறையாடப்படுகின்றது, மன்னார் மாவட்டமும் கபலீகரம் செய்யப்படுகின்றது. இந்த நிலை தொடருமானால் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இரணமடுவின் தெற்கு பகுதியும் இவ்வாறு குடியேற்றம் செய்யப்பட்டால் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய செறிவை குறைப்பதற்குரிய முழு முயற்சிகளையும் அரசாங்கம் செய்து வருகிறது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகவே அரசாங்கம் இதிலே ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அரசியல் தீர்வுக்காக இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கின்ற இன வன்முறை, தமிழர்கள் மீது கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறை, தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்புகளுக்கு எதிராக ஒரு அரசியல் தீர்வை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு பல தடவைகள் ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த ஒத்துழைப்புகளை வெறும் தங்களுடைய ஒரு தமிழர்களுடைய ஒரு பலவீனமாக கருதி இந்த அரசாங்கம் அதனை பலவீனப்படுத்துகின்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. எங்களை நீங்கள் ஏமாளிகளாக மாற்ற முனைகிறீர்கள் என்கிற எண்ணத்தைத்தான் இப்பொழுதுள்ள நிலைமை தோற்றுவிக்கிறது. ஆகவேதான் அரசாங்கத்திடம் இருக்கின்ற பல செயல்பாடுகள், இடைக்கால அறிக்கை வந்து எத்தனை நாட்கள், இன்னும் ஒரு அரசியல் அமைப்பு பற்றி பேசுவதற்கு இந்த அரசாங்கத்திடம் எந்த தயார் நிலையும் இல்லை. நாங்கள் அறிந்தவரை அரசியல் அமைப்பு என்ற விடயமே பேசப்படுகின்ற ஒரு பொருளாக தென்படவில்லை. இவ்வாறான சூழலில் புறையோடி போயிருக்கிற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கத்திடம் என்ன திட்டம் இருக்கிறது? அல்லது வெறுமனே இன்னும் தமிழர்களை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் லாபங்களை அடைவதில்தான் இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறதா? இதுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இவ்வாறான நிலைமை தொடர முடியாது. வெளிப்படையாக நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைய நிலையில் நீங்கள் யுத்தத்தால் தமிழர்களை அழித்தீர்கள், சிங்கள இராணுவத்தையும் பயன்படுத்தி அப்பொழுது ராஜபக்ச போன்ற இனப்படுகொலையாளர்களால் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறான லட்சக்கணக்கான மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு இன்று இருக்கிற மக்களையும் அவர்களுடைய செறிவை குறைத்து அவர்களுடைய நிலங்களை பறித்து அவர்களை அந்நியர்களாக்கி இந்த மண்ணிலே அவர்களுடைய குரல் வலைகளை நசுக்குகின்ற முழு முயற்சிகளையும் இந்த அரசும் செய்து வருகிறது என்பதுதான் இப்பொழுது வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே வெறுமனே சட்டங்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதன் மூலமோ, வெறுமனே இந்தா வருகிறது தீர்வு, நாளை வருகிறது, நாளை மறுதினம் வருகிறது, அல்லது 13 கீழ் தீர்வு, 13 பிளஸின் மேல் தீர்வு என்றெல்லாம் வார்த்தைகளை சொல்வதை விட மானசீகமாக இந்த அரசு பேசுவதற்கும் தீர்வை வழங்குவதற்கும் முன்வர வேண்டும். அவ்வாறு தவறினால் இந்த நாடு மீண்டும் ஒரு யுத்த களத்துக்குள் செல்லக்கூடிய வாய்ப்பைத்தான் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது தெளிவாக தெரிகிறது. தமிழர்கள் நீதியான நியாயமான ஒரு தீர்வை பெற்று இந்த நாட்டினுடைய ஒரு சுதேசிகளாக இந்த மண்ணில் வாழ்வதை அரசாங்கம் விரும்பவில்லை என்பதுதான் தெரிகிறது. ஆகவே
இப்போ எங்களை கூட்டாளி எந்த நானும் சொல்கிறது இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு அரசாங்கோட தான் இருக்கிறது. அரசாங்கக்கு ஓட் கொடுக்கறது அரசாங்கோட இருக்கிறது.
கௌரவ மகிந்தானந்த அர்த்தமா அவர்கள் நல்ல மனுஷன். ஏனென்றால் அவர் கிளிநொச்சியில் ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று உருவாக்கி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த ஒரு ஆள். அதனுடைய அவர் ஒரு மகிந்த ராஜபக்ச காலத்தில் அவரும் எங்களை அழித்ததில் பெரும்பங்கு வகித்தவர். ஆகவே அவர் இப்போ சொல்கிறதுக்கு அவருக்கு அருகதை இல்லை. அவர் ஒரு இனப்படுகொலையாளர்களில் அவரும் ஒருவர். நான் சொல்லுகின்ற விடயம் நான் சொல்லுகின்ற விடயம் என்ன பேச விட வேணும், என்ன நேரத்தை பேச விட
வேணும். மெத்துமா கிவ்வா நியோஜகாரக சபா சபாபத்துவனி மஹிந்தானந்த அலுத்கமுகே அமத்துமா கிளினொச்சே கிரீடாங்கனையாக் கதுவா ஏகல்ல எக்கட்டி விநாசகரா கிள உத்துரே தருவாண்ட கிரீடாகரண்ட பிட்டனியாக் கதனக்க விநாசகிரீமாத் இது மட்டதேரென்னே மே மந்திரிதுமாலட தீன உத்துரே பிரஷ்ன விதராய் அப்ப உத்துரே பிட்டனி ஹதண்டோனே பார்வல் ஹதண்டோனே மிசுசுகே பிரஷ்ன விசதண்டோனே மெதுமா பிட்டனி ஹதனோட கமதினே
நோ பாயிண்ட் போடு
கௌரவ தலைமைதாங்கும் தவிசாளர் அவர்களே வடக்கிலே மைதானம் அமைப்பதன் மூலம் பிரச்சனையை தீர்க்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இருந்த காலத்திலே அமைச்சராக இருந்து இன அழிப்பு செய்தவர்களில் முக்கியமானவர் மஹிந்தானந்த அலுத்கம. அவர் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுவார். ஆனால் அவர் அமைத்த விளையாட்டு மைதானத்தினுடைய கோடிக்கணக்கான காசுகள் அவருடைய காலத்திலேயே சூறையாடப்பட்டது. இன்று வரை அந்த மைதானம் செய்யப்படவில்லை. அங்கிருக்கிறவர்கள் இன்று 9 வருஷமாக அந்த ரொட்டிக்கோ மைதானத்தை விளையாட முடியாமல் இருக்கிறார்கள்.
எத்துமா கிவா நியோஜகாரக சபா சபாபத்துவனி மே கிளினொச்சி கிரீடாங்கனே வெங்கரமு முதல் வஞ்சாவட லக்குனா கிளா கிசிமு முதலாக் வஞ்சாவட லக்வெலான கிரீடாமாத்தியாசி விதங்கரப்பு கிசிம முதலாக் வஞ்சாவட லக்வெலான ஹெம பெமினில் கூத்தினே விளத்னே ஹபே டிஎன்ஏ மந்திரி துமால ஆண்டுவின் சல்லியர்
கௌரவ தவிசாளர்களே தயவு செய்து என்னை பேச விடுங்கள். நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய
இருக்கின்றன.
அவர் சொன்னா சொல்லுவேன். அவர் சொல்லாம இருக்கணும். அவர் பேசாம இருக்கட்டும். நான் நீங்க பேசாம இருந்தா தான் நானும் பேசுவேன். அப்ப அவர் அப்படி முடியாது. ஆகவே நீங்கள் கௌரவ தவிசாளர் அவர்களே நாங்கள் அங்கிருந்த அந்த மைதானம் இன்று வரை செய்யப்படாமல் இப்பொழுதும் இராணுவத்தினுடைய கையில் தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் எத்தனை ஒப்பந்தக்காரர்கள் இருக்கிறார்கள்? எத்தனையோ ஒப்பந்தக்காரர்கள் இருக்கக்கூடியதாக வடக்கு கிழக்கு இராணுவமயப்படுத்தப்பட வேண்டும் சத்தமிடாதீங்க, கத்தாதீர்கள். இராணுவமயப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த இடம் இப்பொழுதும் இராணுவத்திடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே இப்பொழுது பல வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற 1000க்கும் மேற்பட்ட குளங்கள், வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற 1000க்கும் மேற்பட்ட குளங்களை புனரமைப்பதற்கும் அந்த புனரமைப்பு வேலைகளை கூட இராணுவத்திடம் வழங்குவதற்கு இந்த அரசு முனைந்திருக்கிறது. அப்படியானால் வெளிப்படையாக நாங்கள் பார்க்கிற பொழுது முழுமையான ஒரு இராணுவ ஆட்சிக்குள்ளும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை வடக்கு கிழக்கிலே குவித்து வைத்து கொண்டு தொடர்ந்தும் அந்த இராணுவ முறைக்குள்ளே தமிழர்களை வைத்திருப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. அதனைத்தான் நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுகிறேன். இதனைத்தான் ஏற்கனவே மஹிந்தானந்த அலுத்கம இருந்த காலத்தில் மஹிந்த அரசு செய்ததையே இந்த அரசும் செய்கிறது. நாங்கள் இவற்றை தீருங்கள் என்று தான் கேட்கிறோம். இதற்கு ஒரு முடிவை தாருங்கள் என்று கேட்கிறோம். இதனை விடுத்து அந்த காலங்களை மறந்து இந்த காலத்தில் ஒரு மாற்றங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தயவு செய்து முழுமையான செயற்பாடுகள், காணிகளை அபகரிக்கிறார்கள், இராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு இராணுவ திறந்த வெளிச்சு சிறைச்சாலையிலே தமிழர்களை இருத்தி வைத்துவிட்டு அங்கிருக்கின்ற குளங்களை புனரமைத்தல், மைதானங்களை புனரமைத்தல், சலூன் நடத்துதல், ஹோட்டல் நடத்துதல் எல்லாமே இராணுவம் செய்கிறது. இவ்வாறான வகையில் முன்பள்ளிகளை கூட இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு முழுமையான இராணுவ ஆட்சிக்குள் வைத்துக்கொண்டு இந்த மக்களுடைய நிலையை வேறு திசைக்கு கொண்டு செல்கிறார்கள். நான் இந்த இடத்துல குறிப்பிடுவது அடிப்படையிலே இன்று காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையும் இதே நிலையிலே தமிழர்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்ற சூழலும் அவர்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட்டுக்குள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் மெல்ல மெல்ல அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் தவிசாளர் அவர்களே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். நீதியும் நியாயம் இந்த நாட்டில் இருக்க வேண்டுமானால் உடனடியான ஒரு அரசியல் தீர்வுக்கு இந்த அரசாங்கம் வர வேண்டும். வர தவறினால் இந்த நாட்டிலே நீங்கள், நான் பகிரங்கமாக கேட்கிறேன், வடக்கு கிழக்கிலே வாழுகிற மக்கள் தென்பகுதியிலே வாழுகிற சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ முடியுமா இல்லையா என்பதற்கான ஒரு பகிரங்க வாக்கெடுப்புக்கு நீங்கள் தயாராக வேண்டும். அந்த பொதுசன வாக்கெடுப்பை வையுங்கள். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட, தங்களுடைய நிலங்களை இழந்த, தங்களுடைய உயிர்களை இழந்த, தற்பொழுதும் தங்களுடைய நிலங்களை இழந்து கொண்டிருக்கிற மக்கள் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான பொதுஜன வாக்கெடுப்புக்கு இந்த அரசாங்கம் தயாராவதை இன்றைய நாளில் ஒரு நல்ல செய்தியாக அமையும் என்று குறிப்பிட்டு நிறைவு
செய்கின்றேன்.
I would like to remind the Honorable MP Sridharan, you didn't speak one word of the service that we are planning to provide. You know, next month, your district of Jaffna, the districts of Kilinochi, Mana, Mulativu, and Vaunia, every person in that province will have access to a free pre-hospital care ambulance. You didn't have the courtesy. You didn't have the courtesy to at least acknowledge the fact. You made a very, very extremist speech. But you should have, the topic of discussion was this thing, Honorable Deputy Speaker. I waited for him. You criticized, right? We listened. A lot of what you said is not accurate. You know the army has been giving land back to the people. That is a fact, right? But you didn't have the courtesy to appreciate this. That is all what I have to say.
Point of order.
கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிடுகின்ற சலுகைகளை நாங்கள் உங்களை வாழ்த்துவதால் வெற்றி பெற்றதாக நீங்கள் கருதக்கூடாது. இன்றைக்கு எத்தனை வருஷங்கள், 70 வருஷங்கள் இந்த மண்ணிலே ஒரு போரியல் வரலாறு நடந்து இவ்வளவு மக்கள் துன்பங்களை சுமந்து வாழ முடியாமல் திணறுகிற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வார்த்தையை சொல்ல முடியவில்லை. நீங்கள் வெறுமனே
Honorable Minister.
Honorable MP, we are referring to a particular subject today. We are talking about free pre-hospital ambulances to 1,061,315 people in the province of the Northern Province. Right. So we, on the one hand, we have entered into a reconciliation program. The land is being given back.
Minister, enna solraarunga
issue in discussion
on the subject.
Allegations. You could have made one sentence appreciation for what we are trying to do.
Honorable Sridhar, what is the point of order?
It goes both ways.
Point of order. நாங்கள் நீங்கள் செய்கின்ற பணிகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை. ஆனால் அங்கிருக்கின்ற நீங்கள் சொல்லுகின்ற இந்த காலத்திலே வருகின்ற பணிகள் ஆனப்பசிக்கு அலுவா கொடுக்கிறமா? அங்கிருக்கிற மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் வெறுமனே கிள்ளித்தளிக்கின்ற விஷயங்களைத்தான் நீங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் மிக முக்கியமான பிரச்சனைகள் அங்கு புரியோடி போயிருக்கிறது. முதல் அதை தீருங்கள். தீர்ந்தால் இந்த பிரச்சனைகள் முதல் நாங்கள் சொல்வதற்கு விடுங்கள். நீங்கள் வெறித்தனமாக கதைத்தால் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நிற்க வேண்டாம். நீங்கள் வெறித்தனமாக
கதைப்பது.
Is the honorable MP saying he doesn't want the service? Make a aliyonta kadala denna kathawak nemei. Make a jeevitha bera ganna
kathawak.
Ari obathumata on naththam kiyanda.
Thank you minister.
Obathumata
Iran Vikram
minister. Obathumata kiyanda. Kiyanda epana. Epana epa kiyanda.
Today
make a uttar pradesh
idu debate illa mari mari point podar illa. Idoda mudiyenga.
You speak.
Thank you. On the 8th of March 2018, there was a debate in this house, and during that house, Mr. Mave Senathiraja expressed some concerns about the industries in the north, and I had to point out on that day that in a tavern, at the end of the day, if there's a residue which is normally destroyed in the rest of the country, in the Northern Peninsula in particular, we allow the residue to be used for either a distillery for a bottling plant. So the reason I had to say that is that I must make it absolutely clear that our government does not discriminate between the northern province and the rest of the country. Also, there were some requests made in terms of reducing some of the fees that we had imposed. And today we are moving those things in the house today. Because in the 2002-04 period, according to a WHO study, Sri Lanka's pure alcohol consumption was about 2.2 liters per individual, which today is more than double that. So intention is basically to regulate the industry, and that the illicit liquor industry has also grown, and we need to basically put this in check. So some of the things that we have proposed today, right, will apply to the whole of the country. Other mama visheshayenma stutivanta wenna one ada api suwasariya me gilanratha sewawa gana katha karana avasthaveedi harsha de silva emithi tumata ohuge umanawen විශේෂයෙන්ම විශාල කාර්යභාරයක් කරලා තිනවා දකුණේ බස්නාහිර පළාතේ විතරක් නෙමෙයි අනාගතයේදී මුළු රටේම මේ සුවසැරිය ගිලන් රථ සේවාව ලබා දීමට ඒ වගේම ඉන්දියානු රජයටත් ඉන්දියානු ජනතාවට අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ ඔවුන්ගේ මූල්‍ය ආධාරය කරන කොටගෙන තමයි අපිට මේක ආරම්භ කරන්න පුළුවන් වෙලා තියෙන්නේ. ඒ වගේම මමත් මගේ කෘතවේදීභාවය පළ කරනවා විශේෂයෙන්ම මේ සුවසරි සේවාවේ සේවය කරන ඒ වෛද්‍ය නිලධාරීන්ට ඒ වගේම මේ හෙදි සේවාවේ සිටින ඒ නිලධාරියන්ටත් ඒ වගේම සියලුම නිලධාරීන්ට සේවා කරන සියලු දෙනාටම අපේ කෘතවේදීභාවය අපි පළ කරන්න අවශ්‍යයි මේ අවස්ථාවේදී. දැන් අපේ රජයේ යම්කිසි ප්‍රතිපත්ති මාලාවක් උඩ තමයි ක්‍රියාත්මක කරන්නේ. ඒ ප්‍රතිපත්ති මාලාවේ එක මූලධර්මයක් ඇවිල්ලා මේ රටේ උපත ලැබලා තියෙන මේ රටේ පුරවැසියෙක් වෙලා තිනවන කවුරු හරි හැමෝම නීතිය ඉදිරිපිට එකහා සමානයි. ඒ නිසා මට තද ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා කියපු කතාවේ හුඟක් කොටස් එක එකගවන්න බැරි බවත් මම ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. මොකද මම දන්නවා උතුරේ ඉන්න ජනතාවගේ සියලුම අපේක්ෂාවන් අපිට එක එක විටම සම්පූර්ණ කරන්න බැරි වෙලා තියෙන එක. නමුත් මම කියන්න ඕනේ දකුණේ ඉන්න ජනතාවගේ සෑම අපේක්ෂාවක්ම අපිට එක විටම සම්පූර්ණ කරන්න බැහැ. රජයක් වුණාම අපි ක්‍රමානුකූලව වැඩපිළිවෙලකට තමයි සිටින්නේ. ඒ නිසා අපි මම කිව්වා වගේම අද මේ සාකච්ඡා කරපු විශේෂයෙන්ම සුරාබදු පිළිබඳවත් විතරක් නෙමෙයි අනිකුත් ආර්ථිකයේ අනිකුත් දේවල් ගැන කතා කරනකොටත් උතුර දකුණ කියලා බලන්නේ නැහැ අපි එක විදිහටම සේවා කරගෙන යනවා. අපි සියලු දෙනාම දන්නවා මේ රටේ යුද්ධයක් ඇති වුණා කියලා. ඒ යුද්ධය ඇති වුණ වෙලාවේදී ආරක්ෂක හේතු නිසා ඉඩම් ගන්න පුළුවන් වෙලා තියෙනවා. නමුත් ක්‍රමයෙන් ඒ ඉඩම් පුද්ගලික ඉඩම් නැවතත් අපි උතුරේ ජීවත් වෙන ජනතාවට ලබා දෙනවා. මේ සතියේදීත් මේ සතියේදීත් මුදල් ඇමතිතුමාත් හමුදාවේ ප්‍රධානීනුත් එකතු වෙලා සාකච්ඡාවක් පැවැත්තුවා තවත් ඉඩහම් නිදහස් කිරීම පිළිබඳව. ඉතින් මම මේක මෙතන සඳහන් කරන්න ඕනේ මේක අපේ රජය මේක අපේ රජයේ අපේක්ෂාව විතරක් නෙමේ මේක අපි ක්‍රියාත්මක කරගෙන යනවා. අපි සංහිඳියාවට මුල් තැන දීලා තිනවා. සංහිඳියාව මේ රටේ අපි ගොඩ නගාගෙන යනවා. සංහිඳියාව ගොඩ නගාගෙන යනවා. අපි එතකොට අයිතිවාසීන් ගැන කතා කරනකොට එක ප්‍රදේශයක අයිතිවාසිකම් ගැන විතරක් කතා කරන්නේ නැහැ. අපි අයිතිවාසිකම් ගැන කතා කරනකොට මේ රටේ ජීවත් වෙන හැම ජන කොටසකම අයිතිවාසිකම් ගැන කතා කරනවා. අපි අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන්න ඕනේ උතුරේ ඉන්න දෙමළ මිනිස්සුන්ගේ විතරක් නෙමෙයි දකුණේ ඉන්න දෙමළ මිනිස්සුන්ගේත්. ඒ වගේම දකුණේ ඉන්න අනිත් සුළු ජාතීන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන්නටත් අපේ රජය පිනිසිරිනවා කියන එක මම සඳහන් කරන්නට ඕනේ. අපි ඒකෙන් අඩියක්වත් පස්සට ගන්නේ නැහැ. මම හර්ෂදි සිල්වා ඇමතිතුමා අහපු ප්‍රශ්නයක එකඟ නැහැ. හර්ෂදි සිල්වා ඇමතිතුමා ඇහුවා ශ්‍රීතරන් මන්ත්‍රීතුමාගෙන් උතුරට මේ සේවය අවශ්‍යද නැද්දද කියන ප්‍රශ්නය ඇහුවා. මං හිතන්නේ ඒක අහන්න ඕනේ ප්‍රශ්නයක් නෙමෙයි. ශ්‍රීතරන් මන්ත්‍රීතුමාට දෙන පිළිතුර අනුව නෙමෙයි අපේ රජයේ සේවාවක් කරන්නේ. මේක අපි කරන්නේ ශ්‍රී ලංකාවේ ඉන්න පුරවැසීන් සියලු දෙනාටම මේ සුවසරි සේවාව අපි කළ යුතුමයි. මේක අපේ අදිෂ්ඨානය, මේක අපේ ප්‍රතිපත්තිය. මේ රටේ තියෙන හැම සේවාවක්ම හැම පුරවැසියෙකුටම ලබා දෙන්න අපේ රජය ක්‍රියාත්මක කරනවා කියන එකත් මේ අවස්ථාවේදී සඳහන් කරන්නට ඕනේ. අපි අධ්‍යාපනය ගැන කතා කරනකොට අපේ අධ්‍යාපනය ප්‍රමිතියකට ලබා දෙන්නට ඕනේ. නිදහස් අධ්‍යාපනයට අපේ රජය කැපවී සිටිනවා. නිදහස් සෞඛ්‍ය සේවයට අපේ රජය කැපවී සිටිනවා. නමුත් අපි සියලු දෙනාම දන්නවා අපි නිදහස් අධ්‍යාපනයට නිදහස් සෞඛ්‍ය සේවයට කැපවී සිටියත් අද තියෙන ඉල්ලුම අපිට සම්පූර්ණ කරන්නට බෑ. ඒ නිසා තමයි දෙමව්පියන් අද ඉල්ලන්නේ ප්‍රමිතියක් තියෙන අධ්‍යාපනයක්. ඒ ප්‍රමිතියක් තියෙන අධ්‍යාපනය රජයකට ලබා දෙන්නට බෑ. ඒ නිසා තමයි අද ටියුෂන් ක්‍රමවේදයක් මේ රටේ ඇති වෙලා තියෙන්නේ. නමුත් අපේ ප්‍රතිපත්තිය මේකයි. ශිෂ්‍යයටයි දෙමව්පියන්ටයි ප්‍රමිතියේ අධ්‍යාපනයක් ලබා ගන්නට අයිති ආරක්ෂා කරන අතරේදී පුද්ගලිකංශයෙන් හෝ රජයේ නෝනංශයකින් ඒ අධ්‍යාපනය ලබා ගන්න පුළුවන් නම් ඒකට අපි කිසිම බාධාවකට ඉඩ තියන්නේ නැහැ කියන එකත් සඳහන් කරන්නට ඕනේ. ඒ ප්‍රතිපත්තියමයි සෞඛ්‍යයට තියෙන්නේ. නිදා සෞඛ්‍ය සේවාවක් තියෙන්නට ඕනේ. මේ සුව සැරිය සේවාව ගැන අද තිබුණ දත්ත ඔබ දැක්කනම් විනාඩි 13කට අඩු කාලයක් තුලදී අද ගිලන් රථයක් ලබා ගන්නට පුළුවන්. ටෙලිෆෝන් කෝල් එකක් දැමීමෙන් 1999 එදා මේ සේවාව තිබුණේ මේ රටේ ධනපති පන්තියට පමණයි. අද සාමාන්‍ය පුද්ගලයෙකුට මේක ලබා ගන්නට පුළුවන්. අපේ රජය බොහොම සංවේදී රජයක්, විශේෂයෙන්ම අඩු ආදායම් ලාභීන්ට එක හා සමානව මේ සේවාවන් ලබා දීමට. එනිසා අපි සෞඛ්‍ය රජයේ සෞඛ්‍ය සේවාවෙන් හැම දෙයක්ම නොමිලේ ලබා ගන්නට බැරි වුණත් අපි කිසිම බාධාවකට ඉඩ තියන්නේ නැහැ. පුද්ගලිකාංශයෙන් සෞඛ්‍ය සේවාවල් ලබා ගන්න ඕනේ අයට ඒ පුද්ගලිකාංශයෙන් ඒ සෞඛ්‍ය සේවාවල් ඒ අයටත් ලබා ගන්නට පුළුවන් කියන එකත් මේ අවස්ථාවේදී සඳහන් කළ යුතුයි. ප්‍රමිතියකින් යුතු අධ්‍යාපනයක් විතරක් නෙමෙයි, ප්‍රමිතියකින් යුතු සෞඛ්‍ය සේවාවකුත් මේ රටේ සිටින ජනතාවට ලබා දෙන්නට ඕනේ. එතකොට අද සෞඛ්‍ය ගැන කතා කරන නිසා ඖෂධ 48ක ඒ මිල අපි අඩු කළා. ඒවාද ලබා ගන්නට පුළුවන් රජයේ සේවාවෙන්. පුද්ගලික ෆාමසියකට ගියොත් පුද්ගලික ෆාමසියකින් ලබා ගන්නට පුළුවන්. මේවවල මිල විශාල ලෙස අඩු කරලා තියෙනවා. එතකොට ඇස්කාචයක් දාගන්නට අවශ්‍ය නම් ඒ ඇස්කාචවල මිල විශාල ලෙස පහළට ඇවිල්ලා තියෙනවා 137ක් 77ක් අතරේදී. මේකේ අපි උතුරද දකුණද නැගෙනහිරද බස්නාහිරද කියලා බලන්නේ නැහැ. හැම පුරවැසියටම සමාන අයිතියක් තියෙනවා මේව ලබා ගන්නට. හෘද වස්තු අමාරුවක් ලැබුණොත් ස්ටෙන්ට් එකක් නොමිලේ රජයේ රෝහලකින් ලබා ගන්නට පුළුවන්. යාපනයේලෝ රෝහලේ වෙන්න පුළුවන්. පවුනියාවේ කිරිනොච්චියේ මාතර ගාල්ල කොළඹ කළුතර බදුල්ලේ ඕනෑම තැනක අඩුපාඩුවක් තියෙනවා නම් අඩුපාඩුව කියන්න. අපි ඒ අඩුපාඩුව සම්පූර්ණ කරන්න අපි අනිවාර්යයෙන්ම රජයක් හැටියට ක්‍රියා කරනවා. අපි ඒකට බැඳී සිටිනවා. ඇයි හැම පුරවැසියෙක්ම එක හා සමානව සලකන රජයක් මේක. මගේ කාලය ගිහිල්ලා තියෙන නිසා මම ඉතින් අවසන් කරනවා. මට ලබා දුන්නේ කාලය නිසා ස්තුතිවන්ත වෙනවා. ස්තුති.
බොහොම ස්තුති ඔනරබල් සුනිල් කන්තුනේති.
ගරු මූලාසන ආරූඪ නියෝජ්‍ය කාර්ක සභාපතිතුමනි, මෙම ගැසට් නිවේදන තුන පිළිබඳවත් ඒ වගේම සුවසැරිය වැඩසටහන පිළිබඳවත් යම් අදහසක් දීපත් කරන්න කැමතියි. ඊට කලින් තැපැල් කටයුතු භාර ඇමතුමා එතුමාගේ කතාවදී යම් පැහැදිලි කිරීමක් කළා මේ තැපැල් උද්ඝෝෂණය පිළිබඳව දැනට ක්‍රියාත්මක වෙන. එතුමා අවසානදී එක කිව්වේ මේක මේ ආණ්ඩු පෙරලන්න හදන වෑයමක් කියලා. මං හිතන්නේ තැපැලේ ඉන්න 26,000 මේ ආණ්ඩුව පෙරලන්න පුළුවන් කියලා. ඒ තරම්ම දුර්වල නම් මේ ආණ්ඩුව, ඒකත් වෙනම සලකා බලන්න ඕන කාරණයක්. එන ඇමතුමා හිතනවා නම් තැපැල් සේවකයෝ 26,000 මේ ආණ්ඩුව පෙරලන්න උත්සාහ කරන්න පුළුවන් කියලා. අපි කල්පනා කරන්න ඕනේ එහෙමනම් ඊටත් වඩා තව ආයතන තියෙනවා. ඒක නිසා ඒක වෙනම කාරණාවක්. නමුත් එතුමාට උවමනාවක් තියෙනනම් තැපැල් සේවන වර්ජනය නිසා මේක ආණ්ඩුව වැටෙන එක වළක්ව ගන්න. එතුමා හිතනවා නම් වට්ටයි කියලා වැටෙන එක වළක්ව ගන්න කරන්න තියෙන්නේ බොහොම සරල දෙයයි. එතුමාගේ පිළිතුරු කතාවේදීම කිව්වා තුන්වෙනි ශ්‍රේණිය ඉවත් කරන්න කටයුතු කරලා තියෙනවා. ඒ වගේම සේවා ව්‍යවස්ථාවක් හදන්න කටයුතු කරලා තියෙනවා. එහෙමනම් ඒ කාරණාව පිළිබඳව තැපැල් සේවකින් මේ වෙනකොට පාර්ලිමේන්තු පාරේ උද්ඝෝෂණය කරනවා. එතුමාට පුළුවන් ලිඛිත සහතිකයක් දෙන්න. දැන් මේ තැපැල් වර්ජනයේදී මූලික එකඟතාවයන්ට එකඟ වෙනවනම් ඒක තැපැල් වැඩ වර්ජනයේ ඉන්න අයගේ ඉල්ලීමක් නම් මේ ලක්ෂ ගාණක් ජනතාවට පීඩාපත් නොකර පළවෙනි වසරේ ඉල්ලුම් පත්‍ර දාන්න දෙමව්පිය බලාගෙන ඉන්නවා. ජූනි මාසේ ඉල්ලුම් පත්‍ර ගෙනදවලා තියෙනවා පාසල් වලට. ඉල්ලුම් පත්‍ර රෙජිස්ටර් කරලා තැපැල්ෙන් යවන්න ඕන. ඒක අඩාල වෙලා තියෙනවා. ජන ජීවිතය අඩාල කරන්නේ නැතුව ඔබතුමාලට තියෙන්නේ වෘත්තීය සමිති දෙක සාකච්ඡා කරලා එකඟතාවයට එනදී ලිඛිතව පැහැදිලිව ලබා දෙන්න. මොකද මම මේ වැඩ වර්ජනය කරන වෘත්තීය සමිති නායකින්ට කතා කළා. ඔවුන් කියන්නේ එකඟතාවය වාචික වශයෙන් අපට වැදගත් නැහැ. අපට විශ්වාස කරන්න පුළුවන් විදියට ලිඛිතව එකඟතාවය දෙන්න කියලා. ඉතින් හරි සරල දේවල්. එහෙම හිතනකොට අපිට හිතනවා එවැනි ලිඛිත එකඟතාවයක් දෙන්න ඇමතිවරයා කටයුතු නොකර එහෙමනම් ඇමතිවරයාද මේ ආණ්ඩුව පෙරලන්න කුමන්ත්‍රණය කරන්න කියලා. මොකද ඇමතිවරයාත් එතන වැඩ වර්ජනයට සහාය දෙනවනේ. එක විදියකට මේක පවත්වාගෙන යන්නේ. ලිඛිත එකඟතාවයක් දීලා ඉවර කරන්න පුළුවන් දෙයක් ඉවර කරන්න නැතුව. ඒක නිසා මම මට ඉගෙන කියන්න තියෙන මේ කාරණය. ඒ වගේම අපේ හර්ෂත් සිල්වා ඇමතුමා ඉදිරිපත් කරපු මේ 1990 සුවසැරිය ව්‍යාපෘතිය පිළිබඳව ඇතරම මාතර දිස්ත්‍රික්කයේ දකුණු පළාතේ මේ ආරම්භක දිස්ත්‍රික්කයක් හැටියට මේ ව්‍යාපෘතිය ක්‍රියාත්මක වෙනවා. මම ඇමතුමාටත් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම ඒක හොඳ ව්‍යාපෘතියක්. විශේෂයෙන්ම ඔබතුමා කිව්ව ආකාරයට මේක රෝහලට රෝගියා ගෙන යන පූර්ව අවශ්‍යතාවයක් සම්පූර්ණ කරන සෞඛ්‍ය සේවයක් හැටියට. ඉතින් අපේ රටේ එවැනි අත්දැකීම් අඩුයි. අපේ රටේ අත්දැකීම් නැහැ වගේ. ඉතින් එවැනි ව්‍යාපෘතියක් ඇත්තටම හොඳ එකක්. විශේෂයෙන් මම දන්නවා මාතර දිස්ත්‍රික්කෙත් මම නියෝජනය කරන ඈත පළාත්වල විශේෂයෙන් දෙනියාය වගේ කඳුකර ප්‍රදේශයේ ඒ වගේම දුෂ්කර ප්‍රදේශවල පවා පොලිසියේ ඒ රටේ නතර කළ තිබීම විසින් ජනතාවට යම් විශ්වාසයක් හැදිලා තියෙනවා. ඒ වගේම ඒ පහසුකම ලැබෙන එක ඉතාමත්ම හොඳ දෙයක්. ඒක අගය කරන්න ඕන. ඔබතුමා කිව්ව ආකාරයට මම හිතන්නේ ඒක විශේෂයෙන්ම අතිවිශිෂ්ට සේවයක්. හැබැයි අතිවිශිෂ්ට සේවය කරද්දී ඔබතුමාගේ අවධානය යොමු කරන ඔබතුමාම කිව්වද ඒකට සම්බන්ධ වෙන කාර්ය මණ්ඩලයේ කැපකිරීමක් කරන වගේම ඔවුන්ටත් ගැටලු තියෙනවා. ඔබතුමා හොයලා බලනවා ඔවුන්ගේ වැටුප් ප්‍රශ්න, ඔවුන්ට දීමනා ප්‍රශ්න, ඔවුන්ට අනිකුත් අයට තියෙන වෘත්තීයමය අයිතිවාසිකම් මීට වඩා ලැබෙනවනම් තවත් යම් ප්‍රමාණෙන් වැඩි කරන්න පුළුවන් නම් මං හිතන්නේ ඔවුන්ගේ දුක් ගැනවිල්ලකුත් තියෙනවා කියලා මම දන්නවා යම් ප්‍රමාණයක. ඔබතුමා ඒ අයව කැඳවලා එයාගේ නියෝජිතයෝ කැඳවලා ඔවුන්ගෙන් විමසීමක් කරන්න පුළුවන් නම් මේ සේවය සපයද්දී ඔවුන් මුණ දෙන ප්‍රායෝගික දුෂ්කරතාවයන් මොනවද කියලා මං හිතන්නේ මේක මීට වඩා තවත් පුල් කරන්න පුළුවන්කම තියෙන විශේෂයෙන්ම ඔබතුමා කිව්වා ආකාරයටම ලංකා පුරාම මේක ව්‍යාප්ත කිරීම ඉතාම හොඳ දෙයක්. මොකද දකුණු පළාතේ මම නියෝජනය කරන දිස්ත්‍රික් එකත් මේක ක්‍රියාත්මක වෙනකොට තියෙන වැදගත්කම නිසා විශේෂයෙන් මේ නිසා රෝගීන්ට හදිසි අනතුරක් සිද්ධ වෙච්ච අයට හදිසි රෝගාබාධ වලට පත් වෙන අයට පපුවේ අමාරුවක් හැදෙන අයට මේ ගැන හැදිලා තියෙන විශ්වාසය ඒක තමයි වැදගත් වෙන්නේ. මෙවැනි වාහනයක් ළඟපාතක තියෙනවයි කියන එක. උදා ඈත ගම්පලාත්වල ගත්තොත් එහෙම දැන් මේ කොළඹ නගරයටත් වඩා වාහන අඩුයි. හදිසියකට රෑකට වාහනයක් හොයාගන්න බැහැ. හිතවතෙක් උදව්වකට උනත් ඉල්ල ගන්න කතා කරගන්න අමාරු අවස්ථා තියෙනවා. එවැනි වෙලාවක පොලිසියට කොහොම හරි කෝල් එකක් දුන්නොත් නැත්නම් පොලිසියෙන් මේ නම්බරේ කතා කරොත් එහෙම නැත්නම් පොලිසිය හරහා පොලිසිය ළඟ මේක තියෙනවා කියන විශ්වාසය උනත් ගමකදී ඒක එයාට වැදගත්. ඒ නිසා විශේෂයෙන්ම මම හිතන්නේ දකුණු පළාතෙන් මම ඒ අත්දැකීම පුජ්‍යලිකව දන්නවා. ඔබතුමා ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම ඒක වැදගත් සේවයක් සපයන දෙයක්. ඒක මම හිතන්නේ ලංකාව පුරාම ක්‍රියාත්මක වෙන ඉතාම හොඳයි. ඉතින් ඒකදී 1800ක් විතරයි තව පිරිසක් එකතු වෙනවා නම් මේකට කාර්ය මණ්ඩලයක් හැටියට මං හිතන්නේ වඩා හොඳම දේ තමයි ඔවුන්ගේ තියෙන ප්‍රශ්න ටිකටත් යම් විසඳුම් ලබා දෙන ක්‍රමවේදයකට යන්නේ. ඒක
ගරු සුනිල් හඳුනනත්තේ මන්ත්‍රීතුමා ඔබතුමා ඉදිරිපත් කරපු ඒ යෝජනාව අපි ක්‍රියාත්මක කරන්න අපි මේක පටන් ගන්නකොට නොයෙකුත් ගැටලුත් එක්ක තමයි පටන් ගත්තේ ඔබතුමා දන්නවා.
මම දන්නවා.
අත වශයෙන්ම මූලිකම ප්‍රශ්නේ තමයි මේ පොලිසිවල මොවුන්ට කාර්යාල පහසුකමක් නැතිවීම. ඉතින් කාර්යාල පහසුකම් ලබා දෙන මම ජනාධිපතිතුමාටත් කතා කරා. එතුමා කිව්වා අපිට ඒ සියලුම දැන් පොලිසි 300 ගානක මේ සුවසැරිය දැන් නවත්වනවා මේ අවුරුදු ඉවර වෙන කලින්. එතකොට උත්සාහ කරනවා අපි රජයේ මුදල් වෙන් කරලා මොවුන්ට අවශ්‍ය ඒ කාර්යාල පහසුකම් ටොයිලට් එකක් ඒවා ලබා දෙමු. දැනට මම තව දෙයක් කියන්න ඕනේ බොහෝ පොලිසි වලින් අපිට උදව්ව දැනට ලබා දෙනවා. ඔවුන්ගේ මේ විවේකාගාරවල ඉන්න ඔවුන්ගේ නවාතැන්වල නවතින පවා අපිට ඒ අවස්ථාව ලබා දීලා තියෙනවා.
බොහොම ස්තුතියි. නෑ නමුත් අමතුම ඔබතුමා දන්නවා ඒ කියන්නේ යම් ප්‍රමාණයකට ඔවුන් පොලිසියෙත් නෙමෙයි සෞඛ්‍ය සේවෙත් නෙමෙයි දැන් ඔවුන් අතරමැදි තැනක ඉන්නේ. ඒක නිසා තමයි ඔවුන්ට වැදගත් වෙන්නේ අර ඔවුන්ගේ සේවා වෘත්තීමය සුරක්ෂිතභාවය පිළිබඳව යම් කිසි වැඩපිළිවෙලක් අවශ්‍යතාවය.
නෑ ඒක වැදගත්. මොකද ඒක තමයි අපි අද මේ කරේ 1990 සුවසැරිය පදනම හරහා ඒක කවදාකවත් නැති වෙන තත්වයකට තමයි දැන් අපි ගෙන යන්නේ. අපි බලාපොරොත්තු වෙනවා රජය මාරු වෙන්න පුළුවන්. මට එක දෙයක් කියන්න අමතකුණා මට විනාඩි භාගයක් දෙන්න. මේ 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 මණ්ඩලය මේක පාලක මණ්ඩලය පත් කරන්නේ ගරු ජනාධිපතිවරයා. එතකොට සෞඛ්‍ය ලේකම්වරයා, මුදල් ලේකම්වරයා, මේ පොලිසියේ මේ IGP සහ තවත් හතර දෙනෙක්. එතකොට අපි විශ්වාස කරනවා මොන ජනාධිපතිවරයා හිටියත් මොන ආණ්ඩුව හිටියත් මේ වැඩපිළිවෙල
අපි බලාපොරොත්තු වෙනවා
ඉස්සරහට යාවේ.
අපි බලාපොරොත්තු වෙනවා 20 වෙනි සංශෝධනයේ මේ සුවසැරියේ ව්‍යාපෘතිය ජනාධිපතිවරයා යට තියාගන්න පුළුවන් වෙයි කියලා. හොඳයි. ඊළඟට මම හිතන්නේ දැන් ආර්ථිකය පිළිබඳව තමයි අනිකුත් ගැසට් නිවේදන තියෙන්නේ විශේෂයෙන් මම මගේ ඉදිරිපත් කිරීමේදී කිව්වෙත් මේ සුරාබදු ආඥාපනත 1912 ආඥාපනත. හැබැයි සුරාබදු ආඥාපනත දැන් පාවිච්චි කරන්නේ ඒ 1912ට ගැලපෙන්නවත් වර්තමානයට ගලප ගන්නවත් නෙමෙයි ආණ්ඩුවට ආදායමක් වුණාම බද්දක් ගහගන්න. දැන් රාමදීන මිනිස්සයගෙනුත් රා වෙනුවෙන් ලියාපදිංචි වීමේ බද්ද 105ක් කියන්නේ මං හිතන්නේ මේක මේ රා බෝතල් ගත කිරීමේ ව්‍යාපෘතිය කිව්වට රා බෝතල් ගත කිරීම කියලා රා නීත්‍යානුකූලව අරක්කු මට්ටමින් බෝතල් ගත කරන්නේ නැහැ. අරක්කු එහෙම නැත්නම් අනිකුත් විස්කි බැන්ඩි මට්ටමින් රා බෝතල් ගත කිරීමක් වෙන්නේ නැහැ. එහෙම කරන මහා පරිමාණ රා රේන්ද කරුවන් ඉන්න පුළුවන් කීප දෙනෙක්. නමුත් අපි හිතන්නවා අපේ රා කර්මාන්තය ගත්තොත් ගාමීය දුප්පත් ජීවිතය ගත කරන ජනතාවගේ රැකියාව එක බැඳිච්ච එකක්. ඒක දැන් මම දන්න තරමට කළුතර දිස්ත්‍රික්කයන් ප්‍රමාණයක තියෙනවා, උතුරු පළාතේ තියෙනවා, නැගෙනහිර පළාතේ තියෙනවා. ඒවා මේ ජීවිතයේ සාමාන්‍ය ජනතාවගේ ජීවිතත් එක්ක බැඳිච්ච එකක්. පුත්තලම දිස්ත්‍රික්කයේ තියෙනවා ඒ වගේ. ඒවයි එතකොට ඒ කර්මාන්ත දැන් තවදුරටත් ඔබතුමාලගේ මේ බදු ලැයිස්තුවේ තියාගන්නවද නැද්ද කියන එක ගැන හිතන්න ඕන. බදු ගහන්න ඕන තරම් දේවල් තියෙද්දි, බදු අය කරගන්න නැතුව හොරු බදු දැලෙන් පැනලා යද්දි බිලියන මිලියන ගණන් වලින් අපි තාම රාමදින කෙනා පස්සේ යනවා. රා ගස් ඒ මේ අනිත් එක තියෙන ගස් මැදීමේ බලපත්‍රය. කියන්නේ මේ පොල් රා, කිතුල් රා, තල් රා ඒ ගස් මදින අයගෙන් බලපත්‍රය. ගස් මදින අයගේ බලපත්‍රය කියන්නේ කවුද? මේ ගස් 100ක් 200ක් තියෙන මහා පරිමාණ ව්‍යාපාරිකයද? උතුරු පළාත ගත්තොත් එම තල් රා කර්මාන්තයේ ඉන්න මිනිස්සු කියන්නේ කවුද? අහිංසක සාමාන්‍ය ජනතාව. ඉතින් මේ 1912 සුරාබදු ආඥාපරදේ රා තියෙනවනේ. ගස් මැදීම තියෙනවා. ඒක දැන් පාවිච්චි කරනවා තාමත් ආණ්ඩුවට බද්දක් ගහගන්න වුණාම බදු මැදීමට. දැන් මේ රා මැදීම නෙමෙයි කරන්නේ, බදු මැදීම. මේ ගස් මැදීමෙන් කරන්නේ ආණ්ඩුව බදු මැදීම. බදු උරච්චි කරනවා. බදු උරගා බලනවා. තව පොඩ්ඩක් මොන හරි කළා මේකෙන් ගන්න පුළුවන්ද බලනවා. මොකද ඒ මිනිසුන්ට මේක අතාරින්න බෑනේ. දැන් රා බලපත්‍රේ වැඩි කරා කියලා හරි ගස් මැදීමේ බලපත්‍රේ වැඩි කරා හරි කියලා ඒ ජීවිතය ගත කරන මිනිසුන්ට තල් රා, පොල් රා, කිතුල් රා පෙරණ අයට මේක අතාරින්න පුළුවන්ද? අතාරලා ඒගොල්ලගේ දරුපවුල් වල දරුවන්ට බොන්න දෙන්න ඕන වහා. මොකද අද තියෙන ජීවන වියදමත් එක්ක. ඉතින් ඒක නිසා තමයි මම කියන්නේ එක්ක ආඥාපරත වෙනස් වෙන්න නැත්නම් ආණ්ඩු වෙනස් වෙන්න. මේ ප්‍රතිපත්ති වලින් මේ අහිංසක මිනිසුන්ගේ බදු ගහන්න නැතුව. ඊළඟට මම අවසාන වශයෙන් මට තියෙන වෙලාව සීමිත නිසා මම කියන්න ඕන. දැන් ඇත්තටම ගරු සභාපතිතුමනි, ආණ්ඩුව දැන් මේ කියනවා බදු නිදහස් තියෙනවා, බදු සහන තියෙනවා, අලුත් බදු ආදායම් බලපත්‍ර දීලා තියෙනවා, අපි ගොඩක් වැඩ කරලා තියෙනවා කියලා. ඒ ආණ්ඩුව හිතන විදිය. ඇත්තට මහ පොළොවට බැහැලා බලන්න ඕන ජනතාව කන බොන විදිය. දැන් අද ගත්තොත් එහෙම දැන් අපේ ඇමතුමා කව පොල් මිල ගැන. පොල් වලට මට මතකයි 2017 දෙසැම්බර් මාසේ 6 වෙනිදා ඉඳලා රුපියල් 75ක උපරිම මිලක් ගැහුවා. මම ඊයේ නාරාහිමිට ආර්ථික මධ්‍යස්ථානයට ගිහිල්ලා බැලුවා. ආර්ථික මධ්‍යස්ථාන කියන්නේ සාමාන්‍ය මිල ටිකක් ඔය අඩුවන මිල තියෙන දේ කියන තැනක්. අවම මිලක් තියෙන 75 තමයි. ඒත් පොල් ගෙඩිය හිරමණේට දාන්න පුළුවන් එකක් නෙමෙයි ඒක. හිරමණේ අයිනෙන් තියාගෙන උරච්චි කරන්න පුළුවන් එකක්. ඒ කියන්නේ රුපියල් 100යි. පොල් 100යි. 75 නෑ. මට ඉතින් මේක තමයි ඇත්ත தත්තේ. එළවලු බලන්නකෝ. දැන් ඔබතුමාලා බලන්න අද ග්‍රෑම් 250ක් රුපියල් 60යි 70යි 80යි. ඒ කියන්නේ වම්බොටු මේ ග්‍රෑම් 250. ඉතින් මේක කියන්න පුළුවන් වැස්ස හින්දා කියන්න පුළුවන් එක එක හේතු කියන්න පුළුවන්. නමුත් අද ජනතාවට කන්න බෑ. සාමාන්‍ය ජනතාවගේ ජීවිත தත්ත්වය ගත්තොත් එහෙම. මන් දන්නේ නැහැ මේ ආණ්ඩුව ඉදිරිපත් කරන තර්ක වලින් ජීවත් වෙන්න පුළුවන්ද කියලා. මොකද ඒක තමයි ඇත්ත යථාර්ථය. 2017 මුල් කාලෙම ගැහුවා උපරිම මිල සීනි, හාල් මැස්සෝ, පරිප්පු, අර්ථාපල ඒවට. මේ නමුත් ඇත්ත යථාර්ථය ගත්තොත් එහෙම අද එළවලු වල මිල, හාල් වල මිල, හාල් 100ට එහා, පොල් 100ට එහා, එළවලු 60 70 ග්‍රෑම් 250. ඉතින් මේක තමයි ඇත්ත යථාර්ථය. ඉතින් සාමාන්‍ය දරුවෙක් දෙන්නෙක් ඉන්න සාමාන්‍ය ස්ථාවර වැටුපක් ලබන මාසික වැටුප ලබන රජයේ සේවකයාට පෞද්ගලිකංශයේ සේවකයින්ට ගොවි ජනතාවට සාමාන්‍ය මිනිසුන්ට ජීවත් වෙන්න පුළුවන්ද බැරිද කියන එක තමයි දැන් ආණ්ඩුව හිතන්න ඕන. ආණ්ඩුවට පාර්ලිමේන්තුව රැස් වෙලා බද්දක් ගහගන්න එක ලේසියි. මොකද ආණ්ඩුවේ ඉන්න මන්ත්‍රීවරු ගාන වැඩි නිසා, ඔලු ගෙඩි ගාන වැඩි නිසා මේක අනුමත කරයි. නමුත් යථාර්ථයේ මහ පොළොවේ, යථාර්ථයේ මහ පොළොවේ ගත්තොත් අද ජීවන බර, ජීවන වියදම උහුලන්නම බෑ. ඒක මම දකිනවා ඔබතුමාලගේ මේ 2017 මහ බැංකු වාර්තාවෙත් ඒ විදිහටම කියලා තියෙනවා. ඒ විදිහටම ඒ සංඛ්‍යාලේඛන ඉලක්කම් වලින්ම මහ බැංකු වාර්තාවේ කියලා තියෙනවා. කොහොමද මේ ගිය අවුරුද්ද පුරා මිල ගණන් ඉහළ ගියේ, පාරිභෝගික මිල දර්ශකය වැඩි වුණේ, ජීවන වියදම වැඩි වුණේ. අද බලන්නකෝ, දැන් මේ ජීවන බර වැඩි වෙලා තියෙන ආර්ථිකය ඇතුළෙම ඩොලර් එක ඓතිහාසික වශයෙන් රුපියල් 161යි. රුපියල් 161යි අද ඩොලරේ වටිනාකම. ඉතින් ඔබතුමාලා අපි කල්පනා කරමු මේක කී ඉඳලා එන්නේ මේ 1954.756 ඉඳලා ඊට පස්සේ 1994 දී රුපියල් 50.54යි. ඊට පස්සේ 2017 ජනවාරි පළවෙනිදාට වෙනකොට 149යි. 2018 මේ ඊයේ පෙරදා වෙනකොට 162යි. දැන් මේක මහ බැංකු වාර්තාවේ කියන්නේ කොහොමද? මහ බැංකු වාර්තාවේ කියනවා 221 වෙනි පිටුවේ මේ 2017 ගිය අවුරුද්ද ගැන. ප්‍රධාන විදේශ ව්‍යවහාර මුදල් වලට සාපේක්ෂව ශ්‍රී ලංකා රුපියලයාගේ අප්‍රමාණ වීම හේතුවෙන් 2017 වසර අවසාන වෙද්ද සමස්ත ණය ප්‍රමාණය රුපියල් බිලියන 225.2කින් වැඩි විය. රුපියල් අප්‍රමාණ වීම නිසා විතරක් සමස්ත ණය ප්‍රමාණය ණය අරගත්ත නිසා නෙමෙයි. ණය පොලී ගෙවපු නිසාත් නෙමෙයි. දැන් මේ අපි මුදල් ඇමතුමා ගුවා ණය පොලී ගෙව්වා, අපි ණය වාරික ගෙව්වා, ඒ නිසා මෙච්චරයි කියලා. මං හිතන්නේ 2018 අවුරුද්ද තමයි ලංකාවේ රුපියල් අප්‍රමාණ වීම නිසා සමස්ත ණය ප්‍රමාණය වැඩි වෙන වැඩිම අවුරුද්ද. රුපියල් බිලියන 225කින් වැඩි වුණා. ඒකෙදි විදේශ ණය ගෙවීමේදී ගෙවන ප්‍රමාණයට රුපියල් අප්‍රමාණ වීමේ බාධාව. ඒ කියන්නේ රුපියල් අප්‍රමාණ වුණාම ඔබතුමාලා තර්ක කරයි මේකෙත් තියෙනවා ඩොලර් වලින්මයි ගෙවන්නේ. ඩොලර් වලට බාධාවක් නැහැ කියලා මම අවසන් කරනවා. නමුත් ඒ ඩොලරයක් හොයන්න අපේ රටේ ජනතාව රුපියල් වලින් උපයන්න ඕන. ඒක රුපියල් වල බලපෑම, රුපියලේ මේ අප්‍රමාණ වීම නිසා සමස්ත ණය ප්‍රමාණයට වෙන බලපෑම මහ බැංකුව කියනවා විදේශ ණය වලට විතරක් ඩොලර් බිලියන් රුපියල් බිලියන 211ක් කියලා. ණය රුපියල් අප්‍රමාණ වීම හේතුවෙන් විදේශ ණය ප්‍රමාණය රුපියල් බිලියන 211යි. සමස්ත ණය ප්‍රමාණය 225යි. මේක තමයි ඇත්ත යථාර්ථය. ඊළඟට ආනයනය කරන භාණ්ඩවල ඩොලර් මිල වැඩිවීම විසින් ආනයනය කරන භාණ්ඩවල ඩොලර් වලින් ආනයනය කරනකොට රුපියල් වෙළඳ පොලේ හුවමාරු වෙන වටිනාකම වෙනස් වුණාට පස්සේ අපේ සාමාන්‍ය ජනතාව ඒ විදේශ වලින් ආනයනය කරන භාණ්ඩ මිලදී ගන්න විශාල රුපියල් ප්‍රමාණයක් ගෙවන්න වෙනවා. මොකද අපි කැමති වුණත් අකමැති වුණත් අපේ රට මේ ඒ අධිපාරිභෝජනේ, ඒ දුෂ්ට පාරිභෝජන සංස්කෘතියේ ගොදුරු බවට අපි මිනිස්සු පත් වෙලා නැති. දැන් මම සරලව කිව්වොත් එහෙම පිටරටින් ගේන දත් බෙහෙතකට හුරු වෙච්ච කෙනෙකුට දැන් අපි කිව්වොත් එම දන්ත මුත්තෝලින් මදපන් දැන් ඩොලර යව ප්‍රමාණය වෙලා තියෙන්නේ කියලා මදීද? දැහැට්ටකින් මදහන් කිව්වොත් මදීද? නෑනේ, මම මේ සරලව කියන්නේ. ඒ කියන්නේ කුරුදු කෝටුවෙන් මදින්න දැන් බෑ, දන්ත මුත්තෝලින් මදින්න බෑ. දැන් ඒ පාරිභෝජන සංස්කෘතිය අපි ගොදුරු වෙලා ඉවරයි. මම ඒකෙන් කියන්නේ දන්ත මුත්ත හොඳයි දැන් තියෙන දත් බෙහෙත් වලට වඩා කියලා නෙමෙයි මම මේ කියන්නේ. ඒක නිසා ආනයනික භාණ්ඩවල මිල වැඩි වෙනකොට රුපියල් වලින් රුපියල් අප්‍රමාණ වීම නිසා රටේ මිනිස්සු තව බංකොලොත් වෙනවා. එතකොට වෙන්නේ මොකද්ද? එළවලු කන්න වියදම් කරනකොට ගෑම් 250 රුපියල් 60යි. රුපියල් අප්‍රමාණ වීම නිසා තව ගාණක් හොයන්න ඕන. ඉතින් ඔබතුමාලා කියනවා අපරාධ වැඩි වෙලා, මංකොල්ල කෑම් වැඩි වෙලා මිනිස්සු වෙන මොනව කරන්නද? මංකොල්ල කන්න වෙනවා තමයි, අපරාධ වැඩි වෙනවා තමයි. මොනා කරන්නද? මිනිස්සු ජීවත් වෙන්න ඉපයි. ඔබ පාර්ලිමේන්තුව රස්සුනායි කියලා මිනිස්සුගේ බඩ පිරෙන්නේ නැහැ. මිනිස්සු ජීවත් වෙන්න ක්‍රමයක්ම නැත්තම් මංකොල්ල කන එක තමයි කරන්න වෙන්නේ. ඒ තත්ත්වෙට මේ ආර්ථිකේ පත් වෙලා තියෙන ගැන කනගාටු වෙමින් මගේ අද දැක්වීම අවසන් කරනවා.
බොහොම ස්තුතියි. I suspend the house till 1:30 for lunch.